والفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء, واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم, ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله, وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم, وشر الأمور محدثاتها, وكل محدثة بدعة, وكل بدعة ضلالة, وكل ضلالة في النار. வார்த்தைகளெல்லாம் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களில் முன்மாதிரி மிக்க பின்பற்றத்தக்க வழிகாட்டுதல் எம் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதலாகிய சுன்னா என்றும், காரியங்களில் மிக கெட்ட காரியம் மார்க்கம் என்ற பெயரிலே இந்த புனித தீனுல் இஸ்லாத்துக்குள் புதிது புதிதாக உட்புகுத்தப்படுவதை, இவ்வாறு உட்புகுத்தப்படுகிற ஒவ்வொரு அம்சமும் நூதன அனுஷ்டானங்கள் அவைகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் இந்த மனித சமூகத்தை நாளை மறுமையில் நரக படுகொலியின் பால் இட்டு செல்லும் என்ற நபிகளாரின் இந்த பொன்னான வார்த்தையை கூறியவனா இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துக்காக எண்ணிலடங்காத பல்வேறு சேவைகளை ஆற்றிய பொன்னான அந்த சகாபாக்களின் வரலாற்று தொடரில் இன்றைய தினத்திலே நபிகளாரின் மரணத்துக்கு பின்பு இஸ்லாமிய ஆட்சி பீடமேறிய மூன்றாவது கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் சுமார் 23 ஹிஜ்ரி 23லிருந்து 35 வரையில் இந்த இஸ்லாமிய ஆட்சியிலே அவர்கள் இருந்து இருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரினால் துன்னூரை என்ற சிறப்பு பெயரை கொண்டு அழைக்கப்படுகிறார்கள். இரண்டு பிரகாசம் மிக்கவருடையவர் என்று அல்லாஹ்வுடைய தூதரினால் அங்கே பெயர் சூட்டப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? நபிகளாருடைய அன்பான இரண்டு புதல்விகளை திருமணம் முடித்தார்கள். ஆரம்பத்திலே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அங்கே பத்ருடைய யுத்தம் நடைபெறுகிறது. பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால் அங்கே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்து விடுகிறார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருடைய அந்த புதல்வியான உம்மு குல்தூமை திருமணம் முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே உம்மு குல்தூமும் மரணித்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு மூன்றாவதாக திருமணம் முடிக்காத ஒரு பெண்மணி இருக்குமாக இருந்தால், இல்லை இருக்குமாக இருந்தால் அதையும் நான் உஸ்மானுக்கு முடித்து கொடுத்திருப்பேன். அந்த அளவுக்கு கணவனுக்கு மிகவுமே தகுதியான ஒருவர் உஸ்மானுக்கு அப்பா ரலியல்லாஹு அவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் வரலாறு என்ன என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே நபிகளாரோடு ஒன்றாக தோல் கொடுத்து இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த தஅவா பிரச்சாரத்தை ஏற்று, அதாவது 10க்கும் மேற்பட்ட பல சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட அந்த சஹாபாக்களில் ஒருவராகத்தான் இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள், அதே மாதிரி தலஹா இப்னு உபைதுல்லாஹ், ஸஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் போன்ற முக்கியமான சஹாபாக்கள் இஸ்லாத்திலே மிகப்பெரிய போராளிகளாக திகழக்கூடியவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய பிரச்சாரத்தை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய இயல்பான பண்பு என்ன தெரியுமா? இயற்கையிலேயே அவர் அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர். கொடை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வள்ளல் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகமாக கொடை கொடுப்பார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். அன்பார்ந்த சோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரம் கிடையாது, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் இயற்கையிலேயே ஒரு மிருதுவான ஒரு பண்பை கொண்டிருந்தார்கள். எல்லோரோடும் கடினமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். எப்படித்தான் பேசினாலும், எப்படித்தான் கதை வைத்தாலும் அழகான முறையிலே, மிருதுவான முறையிலே, சிறந்த முறையிலே மெல்லிய ஒரு மனிதராக காணப்பட்டார்கள் அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இயற்கையிலேயே அதிகம் வெட்கமுடைய வெட்க சுபாவமுடையவராக உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அவர்கள் இருந்து இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் சொல்லுகிறார்கள், அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. இந்த உஸ்மான் இருக்கிறாரே, இந்த உஸ்மானை பார்த்து மலாயிகாமார்கள் வெட்கப்படுவார்கள். இந்த உஸ்மான் வெட்கப்படுகிறதை பார்த்து மலாயிகாமார்கள் வெட்கப்படுவார்கள். மலாயிகாமார்கள் வெட்கப்படுகிற ஒரு மனிதனை நானும் வெட்கப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய சிறப்புகளை பொருந்திய ஒரு நபராக இருக்கிறார்கள் என்றால், ஒரு நாள் இப்னு உமர் சொல்லுகிறார்கள், குன்னா ஃபீ ஸமனி நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், அதற்கு பின்னால் அபூபக்கருடைய காலகட்டம், அதற்கு பின்னால் உமருடைய காலகட்டம், அதற்கு பின்னால் உஸ்மானுடைய காலகட்டம். சோழர்களே, அங்கே இப்னு உமர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் மரியாதை வைத்திருந்தோம், அதற்கு அடுத்ததாக அபூபக்கருக்கு மரியாதை வைத்திருந்தோம், அதற்கு அடுத்ததாக உமருக்கு மரியாதை வைத்திருந்தோம், அதற்கு அடுத்ததாக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அனைவருக்கும் ஊடற்படி நாங்கள் வரிசையாக நாங்கள் அவர்களை மரியாதை வைத்திருந்தோம், அவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் உயிரோடு இருக்கும் பொழுது ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு சுல்ஹுல் ஹுதைபியா என்கிற ஒரு உடன்படிக்கை நடைபெறுகிறது. ஹுதைபியா உடன்படிக்கை, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கனவு காண்கிறார்கள். என்ன தெரியுமா, நான் மக்காவுக்கு செல்கிறேன், என்னுடைய தோழர்களோடு நான் மக்காவுக்கு செல்கிறேன், நான் விட்டு வந்த என்னுடைய ஊரை விட்டு நான் இந்த இடத்திலே ஹிஜ்ரத்து வந்திருக்கிறேன், மீண்டும் மக்காவுக்கு சென்று அல்லாஹ்வுடைய கஅபாவை, கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கஅபாவை நாங்கள் எல்லோரும் சலாவு செய்கிறோம் என்கிற ஒரு செய்தியை நான் அங்கே கனவிலே கண்டேன். ஆனால் அது எப்பொழுது நடக்கும், எந்த நேரத்தில் நடக்கும் என்பதை எனக்கு காட்டித்தரப்படவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் சஹாபாக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். எத்தனை வருடம், 6 வருடம், 7 வருடம் தாண்டி விட்டது, ஊரை விட்டு வந்தோம், எங்களுடைய குடும்பங்களை விட்டு வந்தோம், சொத்துக்களை விட்டு வந்தோம், மீண்டும் அந்த ஊருக்கு போக போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு முஹாஜிர்கள் இருக்கிறார்கள். கடுமையான சந்தோஷமா இல்லையா, ஒரு விதத்திலே பிரயாணம் போகிறோம், 3 நாள் 4 நாள் கொழும்புக்கு பிரயாணம் போய்விட்டோம் என்றால் எப்பொழுது ஊருக்கு வருவோம் என்று நாங்கள் ஊருக்கு வருவதை பற்றியே நினைத்தவாறு இருப்போம். அந்த அளவுக்கு கடுமையான ஊரோடு பாசமாக இருப்போம் தோழர்களே. அன்பாங்க தோழர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, இஸ்லாத்துக்காக ஊரை விட்டு பிரிந்தார்கள். இஸ்லாத்துக்காக ஊரை விட்டு ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்த சமூகம் அவர்கள், அந்த நேரத்திலே மீண்டும் ஊருக்கு போகிறோமா, அல்லாஹ்வுடைய கட்டளையோடு போகிறோமா, அல்லாஹ் எங்களை போக வைக்க போகிறானே என்ற சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், தயாராகுங்கள், நாங்கள் போவோம், தயாராகுங்கள், கஅபாவை தவாப் செய்வதற்கு போவோம் என்று சொன்ன பொழுது எல்லோரும் அவசர அவசரமாக எல்லாவுடையையும் எடுத்துக் கொண்டு அங்கே தவாப் செய்வதற்காக செல்லுகிறார்கள். உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்லுகிறார்கள். பாரத இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்திலே அபு சுஃபியானுடைய தலைமையிலே பெரிய ஒரு படை என்று மக்காவுடைய ஊடகிலே இருக்கிறார்கள். அபு சுஃபியானுடைய தலைமையில் ரழியல்லாஹு பிற்காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபு சுஃபியானுடைய தலைமையில் பெரிய ஒரு படை என்று வாள்களையும் ஆயுதங்களையும் மீட்டவாறு இருக்கிறார்கள். அங்கே நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இங்கே கஅபாவுக்கு வந்திருக்கிறோம், உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், உங்களோடு போர் செய்வதற்கு நாங்கள் வரவில்லை, உங்களோடு சண்டை பிடிப்பதற்கு வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை தோழர்களே, அவர்கள் அதை கேட்கவில்லை, அவர்கள் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் மக்காவுக்கு செல்லுங்கள், நீங்கள் மக்காவுக்கு சென்று அங்கே பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இருப்பார்கள், அந்த தலைவர்களிடம் போய் சொல்லுங்கள், நாங்கள் இங்கே வந்திருப்பது, மக்காவுக்கு வந்திருப்பது உங்களுடைய பூமியை பிடிப்பதற்காக அல்ல, நாங்கள் உங்களுடைய உங்களோடு போர் புரிவதற்காக இங்கே வரவில்லை, நான் ஒரு கனவை கண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கனவை கண்டிருக்கிறார்கள், அந்த கனவை நனவாக்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த மக்காவுடைய நகரத்துக்கு வந்திருக்கிறோம், எனவே உங்களோடு சண்டை பிடிக்க நாங்கள் வரவில்லை, எங்களுக்கு இடம் தாருங்கள், நாங்கள் உம்ரா செய்வதற்கான அனுமதியை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு ஒரு தூதுவராக உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுக்கு அனுப்புகிறார்கள். அந்த உதைவியா என்ற இடத்திலே இருந்து அந்த மக்காவுக்கு அனுப்புகிறார்கள். அன்பார்ந்த தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்மான் அப்பா ரதியல்லாஹு அவர்கள் மக்காவுக்கு போகிறார்கள். அங்கே பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தலைவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், நாங்கள் இதற்குத்தான் வந்திருக்கிறோம், நாங்கள் இதற்குத்தான் வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அங்கே அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், யா உஸ்மான், உஸ்மானே, இன் ஷிக்த ததூஹு பில் பைத்தி ஃபதூஹ், உனக்கு கஅபாவை நீ தவாஃப் செய்ய வேண்டும் என்றால், நீ இப்பொழுது வந்திருக்கிறாய், நீ கஅபாவை தவாஃப் செய்ய வேண்டும் என்றால் பரவாயில்லை, நீ கஅபாவை தவாஃப் செய், ஆனால் நாங்கள் உங்களுடைய அல்லாஹ்வுடைய அந்த முஹம்மதுக்கோ அல்லது முஹம்மதுடைய தூதர்களுக்கோ நாங்கள் அனுமதி தர மாட்டோம். அப்ப உஸ்மானிடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்கள் கஅபாவை தவாஃப் செய்வதாக இருந்தால் பரவாயில்லை, நீங்கள் கஅபாவை தவாஃப் செய்யுங்கள், ஆனால் அடுத்தவர்களுக்கு அங்கீகாரம் தரமாட்டோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய பாத்திரை பட்டறையிலே வளர்ந்த அந்த தூதர் அந்த அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள், மா குன்து லியஃஅல ஹத்தா யதூஃப பிஹி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் கஅபாவை தவாஃப் செய்யும் வரைக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் கஅபாவை தவாஃப் செய்யும் வரைக்கும் நான் கஅபாவை தவாஃப் செய்து என்ன பிரயோஜனம், அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாவிட்டால் எனக்கு நான் தவாஃப் செய்ய வேண்டும் என்று அந்த நேரத்திலே அங்கே பதிலை அளிக்கிறார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாள் நீடிக்கிறது, ஒரு நாள் இரண்டு நாள் என்று அப்படியே நாள் நீடித்துக் கொண்டே போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், போன உஸ்மானை காணவில்லை, அங்கே செய்தி பரப்பப்படுகிறது, என்ன தெரியுமா, வதந்தி என்று பரப்பப்படுகிறது, இன்ன உஸ்மான் கதுபுத்தில், உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டார், கொலை காவிர்களால் உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்கிற ஒரு வதந்தி என்று பரப்பப்படுகிறது. தோழர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு போர் ஒன்று நடைபெறப் போகிறது அல்லது உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட போகிறது என்றால் அங்கே தூதுவர்களை அனுப்புவார்கள். இரண்டு சாரார்கள், இரண்டு தரப்பினர்களுக்கு மத்தியில் தூதுவர்கள் வருவார்கள். ஆனால் அங்கே நிபந்தனை என்ன தெரியுமா, தூதுவர்கள் யாருக்கும் கை வைக்க முடியாது, தூதுவர்கள் யாரையும் கொலை செய்ய முடியாது. அங்கே தூதுவர்களாக வரக்கூடியவர்கள் மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் உடன்படிக்கைக்காக வரக்கூடியவர்கள். கொலை செய்ய முடியுமா, இங்கே செய்தி பரப்பப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான கோபம் கொள்கிறார்கள், உஸ்மானை கொலை செய்து விட்டார்களா, தூதுவராக அனுப்பிய உஸ்மான் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்ன உடனேயோ தோழர்கள் எல்லோரையும் கொண்டு கொண்டுகிறார்கள். உதைபியா என்ற உடன்படிக்கை, உதைபியா என்ற அந்த இடத்திலே பைஅத்துர் ரிதுவான் என்கிற ஒரு மரம் ஒன்று இருந்தது, அந்த மரத்துக்கு கீழால் எல்லோரையும் ஒன்று கூட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உஸ்மான் கொலை செய்யப்பட்டு எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பையத் செய்கிறார்கள். ஆனால் ஒருவனை தவிர, ஜித்துபுன கைஸ் என்கிற ஒருவன் அப்படியே மரத்துக்கு கீழால் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கண் காண்கிறார்கள், ஜெத்து ஒளிந்து கொண்டிருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் காண்கிறார்கள். இன்னமும் முனாஃபிர், அவன் நிபாக்குடையவன், அவன் நயவஞ்சகன் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவனை அப்படியே தட்டி விடுகிறார்கள். அங்கே உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா சஹாபாக்களும் பையச் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வலது கையை மீண்டும் உலக கையிலே வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது எனக்கு நான் பையச் செய்கிறேன், இது உஸ்மானுக்கு பதிலாக உஸ்மான் சார்பாக நான் பையச் செய்கிறேன் என்று இரண்டு கையையும் அப்படியே வைத்து பையச் செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் தாண்டியதன் பின்னால் உஸ்மான் அங்கே திடீரென்று வருகிறார். உஸ்மானுக்கு அப்பா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதாக சொன்ன உஸ்மான் மீண்டும் திரும்ப வருகிறார். உடனே பையத்து கேன்சல் பண்ணப்படுகிறது, அங்கே இரத்து செய்யப்படுகிறது. தோழர்களே, பாரத இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே உஸ்மானுடைய சிறப்பை பாருங்கள். உஸ்மான் அஃபான் ரழியல்லாஹு அவர்கள் அங்கே குறைஷி காபிர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கஅபாவை தவாஃப் செய்வதாக இருந்தால் உங்களுக்கு கஅபாவை தவாஃப் செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாவிட்டால் நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதியான நிலைப்பாட்டிலே இருந்தவர்கள் அந்த உஸ்மான் அஃபான் ரழியல்லாஹு அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த உதைபியா உடன்படிக்கை பெரிய ஒரு தலைப்பு, இன்ஷா வேறொரு தினத்திலே அது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த விடயம் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருளாதார ரீதியில் இஸ்லாத்துக்கு செய்த தேவைகள் இருக்குகிறதே, அளப்பெரிய தேவைகள், சாதாரணமான தேவை கிடையாது தோழர்களே. உலகத்திலே இன்றைக்கு யாரெல்லாம் தேவை செய்தாலும் அந்த உஸ்மான் செய்த தேவையை போன்றோ யாருமே செய்திருக்க முடியாது. இக்கட்டான காலகட்டத்தில், இக்கட்டான சூழ்நிலைகளில் இஸ்லாத்துக்கு பொருளாதார ரீதியில் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொடுத்தவர் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரி 9 ஆண்டு தபூக்குடைய யுத்தம், கடுமையான கஷ்டமான ஒரு காலப்பகுதி, எந்த ஒன்றுமே கிடையாது, ஆயுத பலமும் கிடையாது, அங்கே பொருளாதார பலமும் கிடையாது, ஆள் பலமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களிடத்திலே இருப்பவற்றை எல்லாம் கொண்டு வந்து தாருங்கள், உங்களிடத்திலே எதெல்லாம் இருக்குகிறதோ அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நீங்கள் கொண்டு வந்து போடுங்கள் என்று சொல்கிறார்கள். அங்கே உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள், ஜா உஸ்மானு இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அல்ஃபி தீனார், 1000 தீனார்களை கொண்டு வருகிறார்கள் சோழர்களே, 1000 தீனார்கள். அப்படியே உங்களுக்கு தெரியும், தங்க காசு, அந்த தங்க காசை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியிலே அப்படியே போட்டு விடுகிறார்கள். ஹதீஸிலே அப்படியே வருகிறது, திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா என்கிற அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அந்த சஹாபி சொல்லுகிறார், ஃபரஐது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்லிபுஹா, அந்த உஸ்மான் போட்டாரே, அந்த உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே போட்ட அந்த தங்க காசுகளை அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி 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 பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா, மா பர்ர உஸ்மான மா அமில பஅத ஹாதல் யௌம், இன்றைய தினத்துக்கு பின்னால் உஸ்மான் என்னதான் செய்தாலும் அவருக்கு அது தீங்கிழைக்க மாட்டாது, அவர் திரக்லியாக சுவர்க்கம் செல்லக்கூடியவர். பாந்த தோழர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார்கள், இன்றைய தினத்துக்கு பின்னால் உஸ்மான் என்ன தவறு செய்தாலும் அது எழுதப்பட மாட்டாது, உஸ்மான் என்ன பாவம் செய்தாலும், என்னதான் பாவம் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது பாவமாக கணிக்கப்பட மாட்டாது. சோழர்களே, பெரிய பாக்கியம், உஸ்மானுக்கு என்ன அளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தபூக்குடைய யுத்தத்துடைய சந்தர்ப்பத்திலே கொடுக்கிறார்கள். இன்னும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது, கேளுங்கள் சோழர்களே. ஒரு ரூமா என்கிற ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணறு மிக பெரிய கிணறு, பெரிய, அதாவது அதை வாங்குவதாக இருந்தால் பெரிய அளவு சொத்து, பெரிய அளவு பணம் தேவை. அந்த தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துக்காக அந்த பிகர் ரூமா என்கிற அந்த கிணற்றை வாங்கி கொடுக்கிறார்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த பிகர் ரூமாவை வாங்கியவர் இருக்கிறாரே, ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் நிச்சயம், அவர் சுவந்திகள் நிறைந்த சுவர்க்கத்துக்கு போவது அதிலே சந்தேகமே கிடையாது என்று சொல்லுகிறார்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் ஒரு தடவைதான் அல்லாஹ்வுடைய தூதரத்திலே நீங்கள் சுவர்க்கத்துக்கு போவீர்கள் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல தடவைகள் நீங்கள் சுவர்க்கம் போவீர்கள், நீங்கள் சுவர்க்கம் போவீர்கள் என்று நிறைய தடவைகள் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். சோழர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் கடைசியாக பார்த்தோம் உமர் இப்னு அல்கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் மரண தருவாயிலே இருக்கிறார்கள். அபூலுவால் மஜூசி என்ற அந்த நெருப்பு வணங்கியினால் கொல்லப்பட்ட உமர் இப்னு அல்கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் மரண தருவாயிலே இருக்கும் பொழுது அங்கே 6 பேரை கூப்பிடுகிறார்கள். 6 பேரை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், நான் மரணிக்க போகிறேன், நான் மரணித்ததன் பின்பு நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடுங்கள், ஒன்று கூடி இந்த 6 பேரில் ஒருவரை நீங்கள் கலீபாவாக தேர்ந்தெடுங்கள், 6 பேரில் ஒருவரை இஸ்லாமிய ஆட்சியாளராக நீங்கள் தேர்ந்தெடுங்கள், உங்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வோடு நீங்கள் ஒற்றுமையாக அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று உமர் ரதியல்லாஹு அவர்கள் கூறிவிட்டு மரணித்து விட்டார்கள். தோழர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமருடைய ஜனாசா தொழுவிக்கப்படுகிறது. அங்கே உஸ்மான், அங்கே சுஹைப் இப்னு சினான் ரதியல்லாஹு என்கிற ஒரு சஹாபி தான் உமருடைய ஜனாசாவை தொழுவித்து அப்படியே அடக்கம் செய்யப்படுகிறது. உமர் ரதியல்லாஹு அவர்கள் எப்படி ஏவினார்களோ அதே மாதிரி உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள், தல்ஹா ரதியல்லாஹு அவர்கள், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அவர்கள், அதே மாதிரி இன்னும் ஏனைய 3 சஹாபாக்கள் எல்லோரும் ஒன்றாக மிக்தாத் இப்னு அஸ்வத் என்கிற ஒரு சஹாபியுடைய வீட்டிலே ஒன்று கூடுகிறார்கள். எதற்காக, ஒரு கலீபாவை, இஸ்லாமிய ஆட்சியாளனை தேர்ந்தெடுப்பதற்காக ஒன்று கூடுகிறார்கள். இரவு ஒன்று கூடியவர்கள் ஹத்த சுபஹ், சுபஹ் வரைக்கும் அப்படியே இருக்குகிறார்கள். பல்வேறு கருத்து வருவார்கள், பல்வேறு கதைகள், பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் பேசப்பட்டு இறுதியாக உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி பீடம் வருகிறார்கள், தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாம் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்திலே உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த தினம் சமூகத்தை பார்த்து ஆட்சி பீடம் ஏறியதன் பின்னால் பெரிய பிரசங்கம் ஒன்றை நிகழ்த்துகிறார்கள். எப்படி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடம் ஏறியதன் பின்னால் பிரசங்கம் நிகழ்த்தினார்களோ, எப்படி உமர் நிகழ்த்தினாரோ ரழியல்லாஹு அன்ஹுமா, அதே மாதிரி உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடம் ஏறிய உடனேயே அங்கே சமூகத்துக்கு மத்தியில் பிரசங்கம் செய்கிறார்கள். ஏறியவுடன், மிம்பரில் ஏறியவுடன் நடுநடுங்குகிறது, பயத்தினால் நடுநடுங்குகிறார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள், மிக முக்கியமான ஒரு யதார்த்தத்தை சொல்லுகிறார்கள். அவ்வளவு மரக்கபின் சகதும், எந்த விடயத்திலும் ஆரம்பமாக நாங்கள் செய்வது இருக்கிறதே அது மிக கடினமானது, அதற்கு பின்னால் அதற்கு பின்னால் வரக்கூடிய எல்லாமே இலேசாக அமைந்துவிடும். சாதாரணமாக யோசித்து பாருங்கள் தோழர்களே, ஒருவன் ஒரு தென்னை மரத்துக்கு மேலே ஏறுவதாக இருந்தால் முதலாவது தடவை அவன் முழுக்க அந்த தென்னை மரத்திலே ஏறிவிட முடியாது. ஒரு தடவை ஏறுவான், அரைவாசி ஏறிவிட்ட பொழுது மீண்டும் கீழே விடுவான், அடுத்த நாள் ஏறுவான், அரைவாசியை விட இன்னும் கொஞ்சம் கூட ஏறுவான், அதை மீண்டும் கீழே விடுவான், அதை அடுத்த நாள் ஏறும் பொழுது அதற்கு மேலால் முக்காவாசி மட்டிலே ஏறுவான், அதற்கு பின்னால் கீழே விடுவான். இப்படி முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னால் அவன் அந்த விடயத்தை அடைந்து கொள்வான் சோழர்களே. அதே மாதிரி உஸ்மான் சொல்லுகிறார், இன்றைய தினத்திலே எனக்கு கைகடு நடுங்குகிறது, பரவாயில்லை, இது எனக்கு புதிதாக இருக்கிறது, இஸ்லாமிய ஆட்சியை பொருட்படுத்தியிருக்கிறேன், உங்களுக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன். அன்பார்ந்த சோழர்களே, அல்லாஹ்வும் நல்லடியார்களே, இதற்கு பின்னால் எனக்கு நடுநடுங்க மாட்டாது, அல்லாஹ் எனக்கு இலேசை தருவான் என்கிற செய்தியை அங்கே சமூகத்துக்கு மத்தியிலே முன்வைக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் நல்லடியார்களே, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த மிக முக்கியமான பணிகளிலே ஒன்று இரண்டை பார்ப்போம். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது பணி என்ன தெரியுமா செய்தார்கள், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலகட்டத்திலே நிறைய நாடுகள் கைப்பற்றப்பட்டன, நிறைய வெளிவெளி பிரதேசங்களிலே இருந்தெல்லாம் மக்கள் எல்லாம் வந்து யுத்தம் செய்வார்கள். அந்த நேரத்திலே ஆர்மீனியா, அதே மாதிரி ஆஜர்பைஜான் போன்ற மிகப்பெரிய நாடுகள், இன்றைக்கு சோவியத் ரஷ்யாவிலே இருந்து பிரிந்த நாடுகளாக இருக்கிற இந்த நாடுகளிலே யுத்தம் நடைபெறுகிறது, ரோபர்களோடு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த நேரத்திலே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுதைபத் இப்னு யமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மானிடத்திலே வருகிறார்கள். ஹுதைபா வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே, அங்கே யுத்தம் நடைபெறுகிறது, எல்லோரும் அல் குர்ஆனை ஓதுகிறார்கள், ஆனால் ஒருவர் அல் குர்ஆனை ஓதுகிறார், அதே சூராவை இன்னொருவர் ஓதுகிறார், வித்தியாசமாக ஓதுகிறார்கள், இன்னொருவர் அல் குர்ஆனை ஓதுகிறார், அதை விட வித்தியாசமாக ஓதுகிறார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, அல் குர்ஆனிலே எல்லோரும் கருத்து வேறுபட்டு விடுவார்களோ, அவன் ஒரு குர்ஆனை ஓதுகிறான், இவன் இன்னொரு மாதிரி குர்ஆனை ஓதுகிறான், இவன் இன்னொரு மாதிரி குர்ஆனை ஓதுகிறான், எனக்கு பயமாக இருக்கிறது, அதிரிகில் உம்மா கபல யஃதலிகூ இஃதிலாஃபல் யஹூதி வன் நஸாரா, யஹூதி நஸாராக்கள் எப்படி கருத்து வேற்றுமைப்பட்டார்களோ அதே மாதிரி இந்த முஸ்லிம் சமூகம் கருத்து வேற்றுமைப்படுவதற்கு முன்னால் அவர்களை ஒற்றுமைப்படுத்துங்கள், அல் குர்ஆனை ஒற்றுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஹுதைபா வந்து முறையிடுகிறார்கள். சோழர்களே, அந்த நேரத்திலே ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பான மனைவி ஹஃப்ஸாவிடத்திலே ஒரு கட்டளை போகிறது, உங்களிடத்திலே இருக்கிற அந்த குர்ஆனின் எழுதப்பட்ட பிரதியை நீங்கள் என்னிடத்திலே அனுப்புங்கள் என்று சொல்லப்படுகிறது. உடனே உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த குர்ஆனை குரைஷிகள் என்ன கிராத்திலே ஓதினார்களோ, அந்த குர்ஆனின் படிக்கு முஸ்ஹஃபு உஸ்மான், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாரித்த குர்ஆன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை குரைஷிகளுடைய அந்த லுகாவிலே, குரைஷிகள் ஓதக்கூடிய அந்த பாட்டையிலே ஒரே இடத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் இதே மாதிரி தான் எல்லோரும் ஓத வேண்டும் என்று நிறைய பிரதிகளை மக்கா, மதீனா, பஹ்ரைன், ஓமான் போன்ற பிரதேசங்களிலே அனுப்பி வைக்கிறார்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன காரணம், அங்கே பிரச்சனை வந்துவிடக் கூடாது, அடிபடி வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது என்பதற்காக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். இரண்டாவது வேலை என்ன தெரியுமா, உமர் செய்யாத மகா பெரிய வீரன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யாத இன்னும் ஒரு வேலையை செய்தார்கள். அன்பாத தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெட்க சுபாவம் உள்ளவர் என்று சொல்லுகிறோமே, தக்சீசுல் பஹரியத்தில் இஸ்லாமியா, இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய கடற்படை ஒன்றை தயாரித்தார்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். போர் செய்வதற்கு கடற்படை முக்கியம் என்று கருதினார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே சொல்லப்படுகிறது, கடற்படை ஒன்றை தயாரிப்போம் என்று சொல்லப்பட்ட பொழுது எனக்கு பயமாக இருக்குகிறது என்று பின்வாங்கி விட்டார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமிலே அங்கே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், பாரசீகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ரோமர்கள் எல்லாம் அங்கே பாரசீக மக்களோடு அங்கே சண்டை பிடிக்க வருகிறார்கள், போர் பிடிக்க வருகிறார்கள். அந்த நேரத்திலே போர் புரிய வருகின்ற பொழுது அங்கே முஆவியா சொல்லுகிறார், உஸ்மானிடத்திலே கேட்கிறார், உஸ்தூல் பஹரி மிகப்பெரிய கடற்படை ஒன்றை தயாரித்து எங்களுடைய பலத்தையும் நாங்கள் காட்டுவோம் என்று சொன்ன பொழுது அதற்கான அங்கீகாரத்தை வழங்குகிறார்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள். அன்பார்ந்த சோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அங்கீகாரம் வழங்கியதனால் ஹிஜ்ரி 34 ஆண்டு தீவு என்ற ஒரு தீவும் மிக மின்னும் போன்ற பல தீவுகள் அங்கே கைப்பற்றப்படுகிற வரலாறை பார்க்கலாம். அன்பார்ந்த சோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு இருக்கிற மொரோக்கோ பிரதேசம், இன்றைக்கு இருக்கிற தியூனேசியா பிரதேசம், அதே மாதிரி கத்வீன் கடல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாரசீகத்துடைய அந்த போர்டர் பகுதி, நிறைய பிரதேசங்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கைப்பற்றப்படுகிறது. இறுதியாக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக நீண்ட காலமாக ஆட்சி செய்கிறார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் அரைவாசி பகுதி வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை, எந்த விதமான குழப்பமும் இருக்கவில்லை. ஆட்சி அரைவாசை விட்டு தாண்டுகிறது, அரைவாசை விட்டு தாண்டி செல்கிறது. அந்த நேரத்திலே தான் குழப்பவாதிகள் உருவாகிறார்கள், மார்க்கத்திலே குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் உருவாகிறார்கள். அன்பார்ந்த தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு சபர் என்கிற மிகப்பெரிய கொடியவன் உருவாகிறான். இவன் யாரு தெரியுமா? எந்த சஹாபாக்களை சார்ந்தீர்கள் என்று எந்த அந்த உத்தமியை, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்கிற அந்த உத்தமியை யார் விபச்சாரி என்று வாய் பூசாமல் சொல்லுகிறார்களோ, விபச்சாரம் செய்தவள் என்று வாய் பூசாமல் எந்த ஷியாக்கள் சொல்லுகிறார்களோ, அந்த ஷியாக்களின் இஸ்தாபகராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு சபர் என்கிற அந்த கொடியவன் உருவாகிறான். சொல்லர்களே, இவன் அடிப்படையில் யகூதியாக இருக்கிறான். யகூதியாக இருக்கிற இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை போன்று சாடை செய்கிறான். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்கிற அந்த நயவஞ்சக தனத்தோடு சேர்த்து சொல்லுகிறான். அன்பார்ந்த தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய அந்த சாம்ராஜ்யத்திலே வந்து அவனும் பூந்து கொள்கிறான், முஸ்லிம்களோடு பழகுகிறான், முஸ்லிம் பிரதேசங்களுக்கெல்லாம் செல்லுகிறான். சென்று என்ன தெரியுமா சொல்லுகிறான், உஸ்மானுடைய ஆட்சி இடம்பெறுகிற அந்த பிரதேசங்களே சென்று உஸ்மான் மிக நல்லவர், உஸ்மான் நல்ல ஆட்சியாளன் என்று சொல்லுகிறான். அங்கே அலி ரழியல்லாஹு அவர்கள் இருக்கிற அந்த பிரதேசத்துக்கு சென்று அலி ரழியல்லாஹு அவர்கள் தான் ஆட்சிக்கு தகுதியானவர்கள், அலி ரழியல்லாஹு அவர்களுடைய சுற்றி வளைக்குகிறார்கள். மிக நீண்ட ஒரு சம்பவம் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அந்த உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களுடைய அந்த வீட்டை அப்படியே சுற்றி வளைக்குகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சபர் என்கிற இந்த கொடியவனுடைய அந்த படைகள் அப்படியே ஒன்றாக சுற்றி வளைக்குகிற பொழுது அங்கே உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் அல் குர்ஆனை ஓதிய வண்ணம் இருக்கிறார்கள். சோழர்களே, அல் குர்ஆனை ஓதிய வண்ணம் இருக்கிற பொழுது உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் உங்களுக்கு தெரியுமா இல்லையா, மக்பரா மையவாடிகளுக்கு பக்கத்தால் சென்றால் அழுவார்கள், கடுமையாக அழுவார்கள். எந்த அளவுக்கு மிக நீண்ட தாடி உடையவர், தாடி முழுக்க அப்படியே நனைமலைவுக்கு அழுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நீண்ட தாடியுடைய அந்த உஸ்மானுடைய தாடியை அப்படியே ஒருவன் இழுத்து பிடிப்பான். அன்பார்ந்த சோழர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிற அந்த உஸ்மானுடைய தாடியை அப்படியே பிடித்து அப்படியே அவருடைய கழுத்தை வெட்டுகிற அந்த காட்சி, அன்பார்ந்த சோழர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துக்காக மிகப்பெரிய சேவையாற்றிய உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அன்பார்ந்த சோழர்களே, அந்த நேரத்திலே உஸ்மானுடைய மனைவி தடுக்க பார்க்கிறாள், கொல்ல வேண்டாம் கொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த சோழர்களே, அந்த நேரத்திலே மிகப்பெரிய கொடியவன் என்ன தெரியுமா செய்கிறான், மிகப்பெரிய கொடியவன் இன்னத்தன் வந்து என்ன தெரியுமா செய்கிறான், அந்த உஸ்மானுடைய மனைவியுடைய அப்படியே அவனுடைய கையையும் அதனுடைய விரல்களையும் அப்படியே வெட்டி விடுகிறான். சோழர்களே, மிகப்பெரிய அநியாயக்கார ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. நிறைய சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தார்கள், தடுப்பதற்கு பார்த்தார்கள், முடியவில்லை. அந்த அளவுக்கு பிரமாண்டமான கூட்டம் உஸ்மான் ரலியல்லாஹுவுடைய வீட்டை சுற்றி அப்படியே சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கவுண்ட பண்ணி இருக்கிறார்கள். எந்த ஒன்றுமே செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலை சோழர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவுக்கு தெரியுமா, உஸ்மான் அப்படியே உஸ்மானுடைய கருத்து வெட்டப்படுகிறது. உஸ்மான் கொலை செய்யப்படுகிறார்கள். ரலியல்லாஹு அல் குர்ஆனை விரித்த வண்ணம் ஓதிக்கொண்டிருந்தார்களே, அந்த அல் குர்ஆனிலே உஸ்மானுடைய உடம்பிலே இருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டே போனது என்று அங்கே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். சோழர்களே, யாரே இஸ்லாத்துக்காக கடும் சேவையாற்றியவர், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்காக தனது சொத்துக்களை எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர்கள் சோழர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை வழங்கிவிட்டான், அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை வழங்குவதாக உறுதியளித்து விட்டான். இப்படியான சஹாபாக்களுடைய வரலாறு இவர் ஹிஜ்ரி 35 ஆண்டு துல் ஹிஜ்ஜா மாதம் அந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே 18 தினத்திலே அல்லாஹ்விடத்திலே சென்று விடுகிறார்கள். அன்பார்ந்த சோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் நாங்கள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் என்றால், இப்படியான வரலாற்றிலே இருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும், பாடங்களை படிக்க வேண்டும். கிளாஸுகள் சென்று நாங்கள் எப்படி பாடங்களை படித்தாலே நிறைய பிரயோசனங்களை பெறுகிறோமோ, அதே மாதிரி வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டும், இஸ்லாமிய வரலாற்றை படிக்க வேண்டும். இப்படியான உத்தம சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும் சோழர்களே. எனவே அது நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்துடைய 4வது கலீஃபாவான அலி இப்னு அபி சாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பார்ப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.